எங்களை ஆட்டி, எங்களுக்கு தேற்றி, எங்களை கண்மணிவோடு காத்து, எங்கள் மேல் நோக்கமாயிருக்கிற தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மது நாமத்துக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்படி ஆட்சி கொண்ட ஜனம் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள் என்று சொல்லியிருக்கிறேன். நன்றி நன்றி ஆண்டவரே. எத்தனையோ மக்கள் இருக்கத்தக்கதாய் எங்களை தேடி வந்து ரட்சித்து இப்படியாய் ஒரு கூட்டமாய் சேர்ந்து உம்மை ஆராதிக்கவும் துதிக்கவும் ஆண்டவரே, எந்த வித கட்டுப்பாடும் எந்த வித தடையும் இல்லாது ஆண்டவரே உம்மை ஆராதிக்க தந்த இடத்துக்காய், ஆண்டவரே நாளுக்காய், ஆண்டவரே இந்த ஜெர்மன் தேசத்துக்காய் மக்கள் நாங்கள் நன்றி சொல்லுவோம். அப்படியாய் கிருபை நடத்தி வந்தவர் இனிமேலும் எங்களை நடத்துவார் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, வானமும் பூமியும் ஒளிந்தாலும் வார்த்தை ஒளியாது ஆண்டவரே. ஆண்டவரே இன்னும் சமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், மறைத்துக் கொள்ளும், நீர் வெளிப்படும்படியாய், உமது நாமம் மைப்படும்படியாய், உமது நாமம் உயர்த்தப்படும்படியா நாங்கள் வச்சுக்கோ, எல்லாவற்றையும் சமத்தில் ஒப்புக் கொடுக்கணும். இயேசு கிறிஸ்துவ நாமத்திற்கு தாவே. வேதத்தில் இருந்து நாங்கள் இப்ப சில நாட்களாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து நாங்கள் பார்த்து வருகிறோம். ஆகவே எங்கள் நம்பிக்கை, எங்கள் நிச்சயம், நாங்கள் தேவனை ஆராதிக்கிறதுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, அவர் மீண்டும் இந்த பூமிக்கு வருகிறார். அந்த ஒரு நம்பிக்கையெல்லாம் நாங்கள் தேவனை ஆராதிக்கிறோம், எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஆகவே நாங்கள் வருகை உண்டு, அதிலே ரகசிய வருகை நிச்சயமாய் உண்டு என்ற காரியத்திலே வேத வசனத்திலே சொன்ன ஆதாரங்களை எடுத்து பார்த்து ரகசிய வருகை உண்டு என்ற காரியத்தை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதே நேரத்திலே இந்த பூமியிலே கடைசி நாட்களிலே நடைபெற உபத்திரவங்கள், கடைசி நாட்களில் என்னென்ன சந்தர்ப்பம், என்னென்ன காரியங்கள் நடக்கும் என்று நாங்கள் பார்த்திருக்கிறோம். இலங்கை தேசத்திலிருந்து பாஸ்டர் கூட நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ, லோத்தின் காலத்தில் எப்படி நடந்ததோ, அப்படி கடைசி காலத்தில் நடக்கும் என்று அவர் வலியுறுத்தி காரியங்களை சொல்லியிருக்கிறார். ஆகவே கடந்த முறை பார்த்தபோது ரகசிய வருகையிலே நடக்கிற சம்பவங்கள், ஆகாயத்திலே நடக்கிற மூன்று சம்பவங்களை குறித்தும் நாங்கள் பார்த்தோம். ஆகவே அந்த வசனத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். ஒன்று தெரசனிக்கிற புத்தகம் 4:16-17. ஒன்று தெரசனிக்கிற 4:16-17.
ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்குவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம்.
இங்கே மூன்று சம்பவம் நடக்கிறது குறித்து பார்க்கிறது. அதே 1 Corinthians 15 ஒரு காரியத்தை குறித்து சொல்லப்படுகிறது. 51:52. 1 Corinthians 15:51-52.
இதோ ஒரு இரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதில் நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம், எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அளவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம்.
மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுவாக்கப்படும். ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி ஒரு நிமிஷத்தில் இல்லை, ஒரு நொடிப்பொழுதில் அல்லது ஒரு இமைப்பொழுதில் நாங்கள் மரணமாக்கப்படுவோம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே மேகத்திலே நடக்கிற மூன்று காரியங்களை குறித்து ஒன்று தேசனிக்கிற சுத்தத்தில்தான் விவரமாக அந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே சொல்லப்பட்ட காரியம் ஏனெனில் கர்த்தராமே எப்படி வருவார், ஆரவாரத்தோடு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த சத்தம் கேட்கும். பிரதான தூதனுடைய சத்தம், பிரதான தூதன் யார், ஏன் வருகிறார், என்னத்துக்காக வருகிறார் என்று போன முறை பார்த்தோம். அடுத்தது தேவ எக்காலம் வானத்திலிருந்து இறங்கிவார், தேவ எக்காலம் ஊதப்படும், அவர் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு உண்மையா வாழ்ந்த மறித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடுக்கு நாமும் கர்த்தருக்கு எதிரன் போக மேகத்தின் மேல் அவர்களும் கூட ஆகாயத்தில் எடுத்துக்கப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் எப்பொழுதும் கர்த்தருடைய கூட இருப்போம். ஆமே. அங்கால எங்களுக்கு மரணம் இல்லை, சாவும் இல்லை, துக்கம் இல்லை, நோய் இல்லை, துன்பம் இல்லை, ஒன்றும் இல்லை. அங்க என்ன இவனை துதிக்கிறது ஆதர் பாடசத்த எப்போதும் கூட இருப்போம். அதான் எங்கள் நம்பிக்கை. ஆகவே மூன்று சம்பவங்களை குறித்து பார்த்தோம். கர்த்தருடைய ஆரவார சத்தம், பிரதான தூணுடைய சத்தம், தேவ எக்கால சத்தம். அதிலே அப்படி பார்த்துவிட்டு யார் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று வேதத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த போது சொன்ன ஒரு காரியத்தை குறித்து பார்த்து நான் கடந்து சொல்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17 அதிகாரத்திலே 34, 35, 36 அவசரம்.
ஒரே படத்தில் படுத்திருக்கிற இரண்டு பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான்.
சுவிசேஷம் 17:34-36.
அந்த ராத்திரியில் ஒரே படத்தில் படுத்திருக்கிற இரண்டு பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். திரையை திரிக்கிற இரண்டு ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவன் கைவிடப்படுவான். வயலில் இருக்கிற இரண்டு பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
ஆண்டவர் வடிவாய் விளக்கமா அது என்னென்ன காலத்தில் நடக்கும் காலம் என்று பார்த்தோம். அதை திரிய திரித்து கொண்டிருக்கிற கால வேலை இல்லை, மாலை வேலை என்று பார்த்தோம். அடுத்த வயல வேலை செய்து கொண்டிருக்கிற பகல் வேலை என்று பார்த்தோம். பாருங்க, இருவர் மித்திர கொண்டு போ ஒருவர் எடுக்கப்படுவார், ஒருவர் விடப்படுவார். ரெண்டு ஸ்திரீகள் திரிய திரித்திரும்ப ஒருத்தி எடுத்து விட ஒருத்தி விடப்படுவார். அடுத்தது ரெண்டு பேர் வயல வேலை சென்றிருப்பாங்க, ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுவான், ஒருவன் விடப்படுவான். அப்படியானால் இந்த சபை பூமியிலிருந்து எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகு மரித்தர் முதலாக எழுந்திருப்பார்கள். பிறகு நாமும் கூட மலவாளனை சந்திக்க மலவாட்டு சபை எதிர்கொண்டு போகும் என்றும் கர்த்தருடைய கூட இருப்போம் என்று பார்த்தோம். ஆகவே அப்படியான காரியங்கள் சகிக்கும் போது இந்த பூமியிலே மூன்று காரியங்கள், அநேக காரியங்கள் பூமியிலே சம்பவிக்கும். ஆனா எல்லா காரியத்தையும் பார்க்க முடியாது. ஒரு சில காரியங்களை பார்த்து கடன் செல்ல விரும்புகிறோம். சபை பூமியிலிருந்து ஆயத்துக்கு எடுத்துக்கொண்ட பிறகு இந்த உலகத்திலே நிலைமை மிக பரிதாபமாயிருக்கும். மக்களுக்கு ஒரு பெரிய பரபரப்பு உண்டாகும். அப்பொழுது கீழ்காணும் சம்பவங்கள் அகில உலகத்திலும் 5 கண்டங்களிலும் எல்லா கிராமங்களிலும் எல்லா நகரங்களிலும் கடலும் எல்லா இடங்களிலும் ஒரே டைமில் ஒரே நேரத்தில் இந்த காரியங்கள் சம்பவிக்கும். அப்படியான சம்பவிக்கிறதனால் கிறிஸ்தவ உலகத்திலே நடைபெறுகிற சம்பவங்கள் என்ன என்ற காரியத்தை குறித்து பார்த்தால், கிறிஸ்தவ விசுவாசிகளில் உண்மையான விசுவாசிகளாய் ஜீவிக்கிற கணவர்கள் தங்கள் மனைவிகளை விட்டும், விசுவாசிகளாகிய மனைவிகள் தங்கள் கணவர்களை விட்டும், விசுவாசிய பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை விட்டும், விசுவாசிகளாகிய பிள்ளைகள் தங்கள் பெற்றோரை விட்டும் நொடி பொழுதில் ஒரு இமை பொழுதில் அவர்கள் மறைந்து போவார்கள். விசுவாசியான சகோதரர்கள் அவிசுவாசியான தங்கை தங்கள் சகோதரிகளை விட்டு எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். அப்படி விசுவாசிய சகோதரிகள் அவிசுவாசிகளாகிய தங்கள் சகோதரர்களை விட்டு எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். அதே விசுவாசிய மருமக்களை அவிசுவாசிகளாகிய மாமியாரை விட்டு எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். ஆனால் தங்கள் மருமக்கள் மறைந்து போனதை குறித்து மாமியார்கள் சந்தோஷப்படுவார்கள் தவிர துக்கப்பட்டு அழமாட்டார்கள். அப்படியே மீ விசுவாசிகளாக இருந்த மாமியார்கள் அவசிய மருமக்களை விட்டு எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். ஆனால் அவிசுவாசிகளாகிய மருமக்கள் தங்கள் மாமியால் போனதை குறித்து சந்தோஷப்பட்டு கழி உருவார்களே தவிர எல்லாம் துக்கப்பட மாட்டார்கள். ஆகவே திருச்சபையிலே உண்மையான ஊழிகளை செய்து வந்த போதர்கள், ஆராதனைக்கு வந்து கொண்டிருந்த மீ விசுவாச சகோதர சகோதரிகள் அனைவரும் ஒரு இமைப்பொழுதில் ஒரு நொடி பொழுதில் அவர்கள் என்ன செய்வார்கள், மறைந்து போவார்கள். சபை ஆராதனையிலே அவர்கள் இருந்த இடங்கள் எல்லாம் காலியாக இருக்கும். உண்மையான விசுவாசிகள் மறைந்து போனதால் முழு உலகத்திலும் உள்ள அனைத்து சபைகளிலும் பெரிய குழப்பங்கள் உண்டாகும். குணப்படாதவர்கள் என்று நான் எழுதியிருக்கேன். குணப்படாதவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு அவருக்குள் வாழாதவர்கள் மாத்திரமே மீந்து இந்த பூமியிலே இருப்பார்கள். ஒரு கெசரிலே கேட்டேன், கிறிஸ்துவை அறிந்து என்ன லாபம்? அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இயேசுவில் பிறந்தாரோ, வளர்ந்தாரோ, எல்லாருடைய பாவங்களுக்கும் மறித்தாரோ, உயிர்த்தெழுந்தாரோ, மீண்டும் வருவாரோ என்று அறிஞ்சிருந்து பிரிய சொன்னல, அதை உணர வேண்டும், அதை உணர வேண்டும். அதன்படி நாங்கள் வாழ வேண்டும். எனக்காக இயேசு மறித்தார் என்ற காரியத்திலே நாங்கள் வாழ வேண்டும். அவை இந்த சம்பவத்துக்கு பிறகு கைவிடப்பட்ட அநேக ஊழியர்களும் விசுவாசிகளும் ஊருக்குள் நடப்பதே வெட்கமாயிருக்கும். அந்த காலத்தில் புறஜாதியார் மத்தியிலே குடியிருக்கும் கைவிடப்பட்ட விசுவாசிகள் புறஜாதியாரின் பேச்சுக்களுக்கும் பரிகாசத்துக்கும் உள்ளாவார்கள். ஏன்? இப்பவே பரிகாசம் பண்ணுகிறார்கள். அந்த நாளை கைவிடப்பட்டால் இதை விட அதிகமாக அவர்கள் பரிகாசம் பண்ணுவார்கள். அது மிகவும் பரவாயிருக்கும். அநேக விசுவாசிகள் கைவிடப்படுவார்கள் என்பதற்கு வேதத்திலே ஆதாரம் உண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்தபோது அவர் சொன்ன உவமையிலே, மத்திய 25 அதிகாரத்தில் சொன்ன உவமையிலே, மூன்று உவமைகளாக இருந்த அதிகாரம், அது முதலாவது உவமை என்னதென்று வேதத்திலிருந்து நாங்கள் பார்க்க போகிறோம். மத்திய 25 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கே எல்லாருக்கும் தெரியும் 10 கனிகளை குறித்த காரியத்தை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. அந்த 10 கனிகள் என்ன என்று காரியங்களை குறித்து பார்த்து நாங்கள் கடன் செல்வோம். அப்படியா நாங்கள் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுது.
அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கனிகளுக்கு ஒப்பா இருக்கும்.
சரி, 10 கனிகளும் என்ன செய்வார்கள்? இயேசு கிறிஸ்து வருவார் என்று எதிர்பார்த்து என்ன செய்வார்கள்? ஒப்பா இருக்கிறார்கள். அவர் காத்திருந்தார்கள், 10 பேரும் ஆனா காத்திருந்தார்கள். அதை குறித்து அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது அவர்கள் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். 10 பேரும் அவருடைய வருகையை அறிந்து இதண்டிருந்தார்கள். 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம் முந்தி பார்த்த வேளையிலே சென்று 2 பேரை தான் சொன்னார். ஒருவர் விடுபட ஒருவர் எடுபடுவார், ஒருவர் திரியிருப்பா ஒருவர் விடுபடுவார், 2 பேர் வேலை செய்வார் ஒருவர் விடுவார். இங்கே பார்த்தால் 10 கனிகள்ல 5 பேர் கனிகள் விடப்படுவார். அப்ப 5 கனிகளாம் புத்தி உள்ளவர்கள் என்று சொல்லுகிறது. புத்தி உள்ளவர்கள் என்ன செய்தார்கள்? தங்கள் தீவெட்டிகளையும் கொண்டு அதுக்குரிய எண்ணையும் கொண்டு அவர் எப்போ எந்த நாளிகள் வருவார் என்று எதிர்பார்த்து அவர்கள் காத்திருந்தார்கள். ஆனால் மற்ற 5 தீவெட்டிகளை பிடித்திருந்தார்கள், ஆனால் எண்ணையை கொண்டு போகவில்லை. அதுதான் ஆண்டவர் சொல்றார், புத்தி உள்ளவர்களும் புத்தி இல்லாதவர்கள். இன்னிடத்தில் ஆண்டவர் அங்க சொல்லியிருந்தார், புத்தி உள்ளவன் கண்மேலே கட்டின ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உறுதிப்பட்டிருக்கும். பெருங்காற்று பெருமலை எல்லாம் வந்து அழிந்தது, அசைக்கப்படவில்லை. ஆனால் மணல்ல கட்டப்பட்ட வீடு பெருங்காற்று மலை வந்தது முற்றுமாய் அழிந்து இருந்த இடம் இல்லாமல் போய்விட்டார். புத்தி உள்ளவரும் புத்தி இல்லாத பற்றி அங்கேயும் சொல்லியிருக்கோம். இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது, 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாத. நீங்கள் நானும் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? முக்கியமான எங்களுடைய எதிர்பார்ப்பான எங்களுடைய காரியம் இது. ஆகவே ஆண்டவர் சொல்றார், புத்தி உள்ள தங்கள் தீவட்டிகளோடு என்ன செய்தார்கள்? தங்கள் பாத்திரங்களையும் எண்ணெய் கொண்டு போனார்கள். அதுதான் புத்தி உள்ளவர்கள். நாங்களும் புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தண்டு ராத்திரியிலே இதோ மணவாளன் வந்து விட்டார் என்று சொன்ன போது அவன் எல்லாம் பாருங்க, ஒரு காரியம் இதுல இது நடக்கிறது. 5 வசனத்திலே பார்த்தால் மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரமயக்க மனசுக்கு விட்டார். 10 பேர் நித்திரமயக்க மனசுக்கு தான் விட்டார்கள். ஆனால் எண்ணெயோடு கொண்டு போயிருந்தார்கள். தீவட்டியோடு இவர்கள் தீவட்டியை கொண்டு போவார்கள், எண்ணெயை கொண்டு போவார்கள். நாங்கள் தீவட்டியோடு எண்ணெயோடு ஆயக்கமாய் இருக்கிறோமா? அதற்கு பிறகு தாங்கள் தீவட்டிகளை அவர்கள் ஆயத்தப்படினார்கள் என்று வேதம் சொல்லுகிறார்.
அவர்கிட்ட கேட்க குங்க வெண்ணிட்ட கொடுங்கள். அவர் சொல்றார், எங்களிடத்தில் இல்லை, எங்களுக்கு ஆக்கியமான நாங்கள் வைத்திருக்கிறோம், நீ விக்கிரத்தில் போய் வேண்டிக் கொண்டு வா என்று சொல்ல போது அவர் போன போது மணவாளன் வந்து விட்டார். மணவாளன் வந்து என்ன செய்யறார், பிரவேசித்து தார்கள், கதவும் அடைக்கப்பட்டது. ஐந்து கண்ணிகள் மட்டும் அதுக்குள்ளே போனார்கள், ஐந்து கண்ணிகள் விடப்பட்டார்கள், அரவாசி பேர் விடப்பட்டார்கள், கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கண்ணிகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று நீங்காகவே உங்களுக்கு சொல்கிறேன். பத்து பேரும் அவருடைய வரி காத்திருந்தாராம், ஆனால் சரியான விழிப்போடு காரியதாக அந்த ஐந்து பேரோடு இந்த ஐந்து பேர் நித்திரை கொண்டார்களா, ஆக்கமாயிருக்கல. அதனால் அதான் சொல்றது, மனுசுகுமாரன் வரும் நாளையாவது, நாளையாவது நீங்கள் அறியாத இருக்கிறபடியால் நீங்கள் விழித்திருங்கள். விழித்திருங்கள் என்றால் என்ன, வேதத்தின்படி, வேத வசனத்தின்படி நாங்கள் அவர் இன்றைக்கு வருவாரானால் நான் எடுத்துக்கொள்ளப்படத்தால் நான் ஆக்கமுள்ளவனாக இருக்க வேண்டும். இன்னுமாய் வேதத்திலே மத்திய சுயசத்திலே ஒரு காரியத்தை குறித்து, அநேகர் கைவிடப்படுவார் என்ற காரியத்தை குறித்து வேதத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். பாருங்கள், ஏழாம் அதிகாரம்
பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அனைவர்
என்னை நோக்கி, காரியம் பாருங்க, நான் இந்த சொந்த இதுல சொல்ல இதுல பொழுது அந்நாளில்
அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான், ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு செய்கிறவன் இவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனிதனுக்கு
ஒப்பிடுவேன். காரியங்கள் சொல்லப்பட்டிருக்க, அப்ப என்ன நடக்குது என்று சொன்னால், உம் நாமத்திலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம், உம் நாமத்திலே அதிசயங்களை செய்தோம், எத்தனை காரியங்களை நாங்கள் உமக்காக செய்தோம், கத்தாவே கத்தாவே என்று கூப்பிட்டாலும் ஆண்டவர் சொல்றார், நான் உங்களை ஒரு காலம் அறிய. இதைத்தான் பத்து கண்ணிகளும் சொல்லு போட்டு ஐந்து கண்ணிகளுக்கு ஆண்டவர் சொல்ல, உங்களை நீயாகவே உங்களை அறிய. அப்ப அநேகர் விடுவப்படுவார் இந்த வசனம் சொல்லுகிறார், 22 வசனம், அந்நாளில் அநேகர், அப்ப அநேகர் கைவிடப்படுவார். ஆயத்தமா இல்லாத அனைவரும் கைவிடப்படுவார். உங்களை நான் பயமுறுத்தவில்லை, வேத வசனத்தான் சொல்லுகிறேன். அது மாத்திரம் இல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த போது இதே 25-40 பார்த்த 25 அதிகாரம் மத்தியிலே ஒரு காரியத்தை குறித்து அவர் அங்கே சொல்லுகிறார். அங்கே தாளந்து பூமிக்கு சொல்லுகிறார், 5 தாளந்து 2 தாளந்து 1 தாளந்து குறித்து சொல்ல போது, ஒரு தாளந்தை வெற்றிருந்தவனை கோர்த்து பற்றி அவன் சொல்ல போது ஆண்டவர் சொல்றார், நான் பயந்து போய் உமது நாமத்தை 25 வசனம் நிலத்தில் புதைத்து வைத்து இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரயுத்திரமாக பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறோம், தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறோம் என்று அறிந்திருக்கிறாயே. அவன் இருக்கிற தாளந்தையும் எடுத்து 10 தாளந்து கொடுத்தான். உள்ளவன அவனுக்கு கொடுக்கப்படும் பரிபூரணம் அடைவான், எல்லா இடத்தில் உள்ளதம் எடுக்கப்படும். பிரயோஜனம் அற்ற ஊழியக்காரனாய் இவனை புறம்பான இல்லை தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் தற்பெருக்க உண்டாயிருக்கும் நரகம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், அவருடைய நாமத்திலே தீர்க்கதரிசனம் செய்தவர்கள், அவருடைய நாமத்திலே அற்புதங்கள் செய்தவர்கள், அவர்களைத்தான் பார்த்து ஆண்டவர் செய்வார், உங்களை அறிய. அவ்வளவு ஜாக்கிரதையா இந்த பூமியிலே நாங்கள் இருக்க வேண்டும். இந்த மத்திய 24 அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் போய் வாசி பாருங்க, 44-51 வசனம் வரையும் வாசித்தாலும் அங்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றார், நீங்கள் நினையாத நாளிகளில் மனிதன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். அந்த அஞ்சு கண்ணிகள் ஆயத்தமாயிருந்தது போல நாங்கள் ஒவ்வொருவரும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். என்ன சொன்னால், இந்த உலகத்திலே அநேகர் சொல்ற காரியங்கள் என்ன, அங்கே கிறிஸ்தவத்தில் பார்த்தா அங்கேயும் அழுகையும் கற்கெடுப்பும் உண்டாகும். 51 வசனம், அங்கேயும் அழுகையும் கற்கெடுப்பும் உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. ஒரு ஊழியர்களை பிடித்து அவனை ஆண்டவர் வருவாரோ, இத்தனை வருஷமா சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் வருவாண்டு. அப்போஸ்தலர் பேதுரு சொல்லிருக்கிறார், அப்போஸ்தலர் பவுல் சொல்லியிருக்கிறார், அதுக்கு முதல் வாங்கியத்தின் தீர்க்கதரிசிகள் சொல்லியிருக்கிறாங்க. 2007 ஆயிடுச்சுலே, நீ இயேசு வரவில்லையே, கும்பிட்ட யுகம், இங்கிருந்து எந்த தேசத்திலும் ஒரு இன்டர்நெட் மூலம் நாங்கள் தொடர்பு கொள்ற தேசம், இப்படி ஒரு விஞ்ஞானம் வளர்ந்த நாட்டிலே இயேசு வருவாரா? நிச்சயம் வருவார், வரப்போகிறார். அவர் சொன்ன அநேக திகிசங்கள் நிறைவேறியிருக்கின. இஸ்ரவேல் தேசமே இல்லாம இருக்கும்போது அவர் சொன்ன தீர்க்கத்தினத்தின்படி இஸ்ரவேல் தேசம் 1948 உருவாயிற்று. இன்னைக்கு பலஸ்தீனாவில ஒரு இயக்கம் அந்த தேசத்தில் ஏற்றுதல வந்திருக்கிறது. அது எந்த நாடும் அக்செப்ட் பண்ணவில்லை, ஆனா ரஷ்யா அக்செப்ட் பண்ணிருக்கு. ரஷ்யாவுக்கும் இஸ்ரேலுக்கு தான் யுத்தம் பெறப்போகுது. ஆகவே எப்படியான நாட்களை நாங்கள் வாழுகிறோம் என்பதை குறித்து நீங்கள் ஐந்து கனிகள் ஆய்ச்சம் இருந்தது போல நாங்கள் ஆய்ச்சம் உள்ளவளாக இருக்க வேண்டும். ஆகவே மற்றவர் சொல்ற காரியங்கள், அவர் வகுப்ப வரப்போறார் என்ற காரியங்களை நாங்கள் விட்டுவிட்டு அவர் மீண்டும் வருவார், நிச்சயமாக இந்த வேதம் தீர்க்கதரிசனம் நிறைவேறும். அவருடைய குத்தின யாவரும் அவருடைய காலமையாக தீர்ப்பினாலே கண்கள். ஆகவே நாங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாய், அவருடைய வருகையில மனவாளியாய், ஏற்று மனவாளியாய், மனவாளிக்கு ஏற்ற மனவாளியாய் நாங்கள் இருக்க வேண்டியது அவசியம், அவசியம், அவசியம். சரி, இப்படியாய் நடக்கிற காரியங்கள் எடுத்தது பார்த்தால் கல்லறையிலே என்ன காரியம் நடக்கும் என்று சொன்னார். இன்றைக்கு இப்போ இது இலங்கையில பார்த்தா, இலங்கை தேசத்தில் நாங்க இருந்த இதில் பார்த்தால் அங்க சுடலை பக்கத்தால போறதுக்கே பயப்படுவோம், அப்படிதான் இருக்கும் சுடலை. ஆனா இந்திய சுடலை போய் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், பூந்தோட்டத்தை விட அழகா இருக்கும். ஒவ்வொரு நான் சாரி ஏத்திட்டு வர்றதுக்கு வழியில பாக்கிறேன், ஒவ்வொரு நாட்டுக்கும் ஆக்கு போவிடும், போய் தடிகளோ இதோட பூங்கண்டெல்லாம் வச்சு விளக்கெல்லாம் கொளுத்தி, மெழுகுதிரி கொளுத்தி எல்லாம் வச்சு கட்டி அழகா வச்சிருக்கிறாங்க. ஆனா ஆண்டவரா இயேசு கிறிஸ்து வரும்போது, ஆண்டவரா இயேசு கிறிஸ்துக்கள் விசுவாசிகளும் ஊழியலும் அவருக்காய் நடந்த அநேகரும் அடக்கப்பட்டிருந்த கல்லறைகள் எல்லாம் திறந்து கிடைக்கும். எப்படி இருக்கும், உழுத நிலம் போல் அல்லது சித்தரப்பட்ட இடமா, பூங்கன் எல்லாம் சிறப்பட்டு விளக்கு எல்லாம் எரிஞ்சு சுடலை எல்லாம் எப்படி இருக்கும், அலங்கோலமான நிலைமையிலே காணப்படும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ரகசிய வருகிலே முதலாவது அவர்களால் எழுந்திருப்பார்கள், மீண்டும் நாமும் அவரோடு கூட செல்லுவோம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆகவே அவர்கள் நாங்கள் குடும்பரை சொல்லும் போது சொன்னேன், பூமியில இருக்கிறவர்கள் எதத்தை பாடிக்கொண்டு போவார், மரணமே உன் கூர் எங்கே, இவர்கள் பாடிக்கொண்டு போவார், பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்றுதான் பாடிக்கொண்டு போவார் என்றால் பாதாளத்திலிருந்து அவர்கள் உயிர்த்தெழுந்தார். அது மட்டுமல்ல, இந்த உலக ராஜ்யங்களிலே நடுபெற சமங்களை குறித்து பார்த்தால், இந்த உலகத்திலே பல ராஜ்யங்கள் விசுவாசிக்கும் ஜனாதிபதிகள் தேசாதிபதிகள் அனைவரும் திடீரென்று அவர் மறைஞ்சு போனால் அங்கே மாளிகையிலும் அலுவலகங்களும் குழப்பான சூழல் உண்டாயிருக்கும், மாளிகையிலும் அலுவலகங்களுக்கும் விரிச்சோடி கிடக்கும். அது மட்டுமல்ல, அந்த அரசியல் உலகத்திலே நடைபெற்ற சம்பவங்களை குறித்து பார்த்தால், பாராளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் வந்து கொண்டிருந்த உண்மை விசுவாசிகள் பிரதம மந்திரிகள் மந்திரிகள் எம்பிக்கள் மறைந்து போவதால் அவர் அந்த இடங்களில் எல்லாம் காலியாக இருக்கும், அலுவலகங்கள் ஒத்தி போடப்படும், அவர்கள் எல்லோருடைய வாகனங்களும் சொத்துக்களும் கேட்பாரற்று இந்த பூமியிலே கிடக்கும். காவல்துறையிலே நடக்கும். காவல்துறையிலே விசுவாசியான உயர் பள்ளி அதிகாரிகள் அநேக சாதாரண போலீஸ்காரர்கள் திட்டிகிறண்டு மறைந்து போவார்கள். போலீஸ் துறையிலும் பெரிய குழப்பங்கள் ஏற்படும். சிறைச்சாலையிலும் அதிகாரிகள் கைதிகள் மறைந்து போவதால் குழப்பம் நடக்கும். பூமியில எங்க பார்த்தாலும் ஒரே குழப்பமாக தான் இருக்கும். நீதித்துறையிலே பாருங்க, நீதித்துறையில என்ன நடக்கப்பட கோர்ட் நடந்து கொண்டிருக்கும். நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் விசாரணைக்காரர்கள் சாட்சிகளும் உண்மையான விசுவாசிகளும் திட்டுகின்று மறைந்து போவார்கள். என்ன நடக்கும்? எல்லாம் குழம்பி போய் எல்லாம் ஒத்திக்க வைப்பு கொடுப்பட்டு பொதுப்பணித்துறையிலே அல்லது போக்குவரத்து துறையிலே நடைபெற சமூகங்களை குறித்து மிகவும் பயங்கரமாக இருக்கும். உலகம் எங்கும் இது நடப்பதால் தர பொறியாளர்கள் அதிகாரிகள் இன்ஜினியர்கள் இத்துறையிலே பணியாற்றும் உண்மையான விசுவாசிகள் காணாமல் போய்விடுகள். மிகுந்த குழப்பம் இந்த பூமியிலே உலகத்திலே ஏற்படும். உலகத்திலே எல்லா ரோட்டிலும் வானங்கள் தேங்கி நிற்கும். அநேக வானங்கள் வெத்துக்குள்ளாகும். அநேகர் அடிபட்டு முறுபட்டு மறித்து கிடப்பார்கள். டாக்டரோ நர்ஸ் ஹாஸ்பிட்டலோ கிடைக்காமல் அவர்களும் அநேகர் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இருக்கிறவர் போதான நிலைமையிலே மிகவும் கடினமான நிலை வரும். பஸ்களிலே ரயிலே ஆகாய மனங்களிலே கப்பலிலே விதமான தரை மார்க்கத்திலும் ஆகாய மார்க்கத்திலும் சமுத்திர மார்க்கத்திலும் பெரிய ஸ்தம்பிதம் உண்டாகும். இன்றைக்கு அமெரிக்காவின் ஒரு நல்லரசு நாடு, அவர் அந்த காலிலே வர்ற நோட்டிலே தெய்வத்தை பற்றி அடித்திருக்கிற ஒரே நாடு. ஆனா அவர்கள் இன்றைக்கு என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஒரு பிளைட் போறதுக்கு ரெண்டு பைலட் உருவாக ஒருவர் ரசிக்கப்பட்டவர் ரசிக்கப்படாதவர், ரசிக்கப்பட்டவர் எடுபட்டாலும் ரசிக்கப்படாத இருக்கிறவர்களை ஆபத்தெல்லாம் கொண்டு வர வேண்டும் என்று விட்டுருக்காரு. பாருங்க, எந்த காலகட்டத்திலே நாங்கள் வாழ்கிறோம் என்று நாங்கள் ஜாக்கிரதையா இருக்கவே. அது மட்டுமல்ல, கல்வித்துறை வங்கித்துறை மருத்துவமனைகளில் பத்திரிகைகளில் நடைபெறும் அநேக மாற்றங்களை நாங்கள் பார்க்க முடியும். பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் பள்ளிகள் ஆகிய இவைகள் அனைத்திலும் பணியாற்றி கொண்டிருக்கும் துணைவேந்தர்கள் பேராசிரியர்கள் விரிவியாளர்கள் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் திடீரென்று மறைந்து போவார்கள். பெரும் குழப்பம் அங்கே ஏற்படும். தனியார் அலுவலகங்களிலே உண்மையான கிறிஸ்தவர்கள் திடீரென்று காணப்போவதால் ஈரமான பணம் உரிமையற்றதாக கேட்பாரற்று திட. இன்றைக்கு இதுக்குத்தான் ஜனம் அழகு, விசுவாசிகளை அலைஞ்சு திடீர். மருத்துவமனையிலே பணியாற்றிய மெய்கிறிஸ்தவர்கள் டாக்டர்கள் சாதிமார்கள் மற்றவர்கள் நோயாளர்கள் ஆபரேஷன் நடந்து கொண்டிருக்கும் போதே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். என்ன நடக்கும்? ஆபரேஷன் செய்யறதுக்கு அரைவாசின்னு போனா என்ன நடக்கும்? எப்படி குழப்பங்கள் வரும் என்று யோசிச்சு பாருங்க. இந்த பூமியில அது மாத்திரமா தொலைக்காட்சியில ரேடியோவில் பார்த்தால் பணியாற்றும் மெய்கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதால் 24 மணி நேரமும் அவர்கள் காணாமல் போனதை அறிவிப்பார்கள், விபத்துகளை அறிவிப்பார்கள். எல்லாம் சுற்றறி 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 நச்சேரி போயிட்டு அங்க என்ன நடக்கும்? சுற்றி தான் அறிவிக்கப்படும். ஆகவே பொதுவாக இந்த பூமியிலே நடக்கிற சம்பவங்கள் அகில உலகத்திலும் நடக்கும். இந்த பெரிய மாற்றத்தினால் அநேக சொத்துக்கள் அநேக பங்காக்கள் வீடுகள் காணிகள் உரிமையற்றதாய் காணப்படுவதாலும் பதிவலயங்களில் அநேக பத்திரங்கள் உரிமையாளர்களால் காணப்படாதாலும் இவைகள் எல்லாம் தங்களுக்கு உரிமையாக்கிக் கொள்ளும்படி மேற்கொண்ட சொத்துக்களை சம்மதிக்கப்பட்ட ஆட்கள் இந்த சந்தர்ப்பங்களில் ஏராளமாய் காணப்படுவார்கள். ஏன்னு சொன்னால் இது நிச்சயமா ஏசியாவில் நடக்கும், நிச்சயமா இலங்கையில இந்தியாவில் நடந்தே தீரும். எல்லா சொத்துக்களையும் விட்டு எல்லாத்தையும் போனப்படும். அது எங்கடா இவர் சொந்தம் அவர் சொந்தம் அதை அபகரிக்கிறதுக்கு அகல்வங்கள் இருந்து பெற்றுக் கொள்றதுக்கு இதன் அரசாங்கம் எல்லாத்தையும் சேர்த்து இருக்கும். இவங்க சரணப்படுத்தி அதுல என்ன நடக்கும்? அதையும் கொலை நடக்கும், சண்டை நடக்கும், அடிபடி நடக்கும், எல்லாம் நடக்கும். அது மாத்திரமட்ட மிகவும் பரிதாபமான ஒரு காரியம் இந்த பூமியில் நடக்கும் என்றால் எல்லா மதத்தை சேர்ந்த சிறு குழந்தைகள் அனைத்தை பெற்றோரையும் விட்டு எடுத்துக் கொள்ளப்படுவதாகும். ஆனால் குழந்தைகள் இழந்த தாய்மார்கள் ஊளமிட்டுக் கொண்டு கூக்குரலித்துக் கொண்டு புலம்பி அழுது கொண்டு இருப்பார்கள். அது மிகவும் மனநுருக்கமான ஒரு காட்சியாகும். ஒரு குழந்தை கூட இந்த பூமியிலே விடப்படுவது இல்லை. எல்லா மத குழந்தைகளையும் தேவன் எடுத்துக்கொள்ள. அது பெரிய அந்த பூமியிலே நடக்கிற பெரிதான பரிதாபமான ஒரு காரியமாய் இருக்கும். மேலும் அந்த நாட்களிலே உலகத்திலே உள்ள மக்கள் திடீரென்று நடந்த இத்தகைய சம்பவங்களை நேற்று கைவிட்டு போன ஊழியர்களும் இஸ்ராலின் தங்களை கைவிட்டு போனதை நினைக்கு கொஞ்ச காலத்துக்கு மிகுந்த துக்கத்தோடு கவலையோடும் அழிவோடும் புலம்போடும் வேதனையோடும் காணப்படுவார்கள். அப்போதுதான் அந்த கிறிஸ்து வெளிப்படுவார். இயேசு கிறிஸ்து மனவாட்டி சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அந்த கிறிஸ்து பூமியில வெளிப்படுவார். அவன் தந்திரமான வார்த்தைகளையும் வாக்கு தந்தங்களையும் கேட்பதனால் ஒருவாறு அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஆனால் முத்திரை குத்தப்பட வேண்டும், அவர்கள் நரகந்தான். ஏன் 2004 தேசிய பகுதியில் சுனாமி வந்தது. சுனாமி வந்தபோது இந்த டிவி ரேடியோ எல்லா இடங்களிலும் சுனாமி என்ற வார்த்தையே அதுல அப்பதான் உருவாக்கும். அப்ப இந்த சுனாமி என்ற வார்த்தை வந்தபோது என்ன நடந்தது? மற்ற நாடுகள் எல்லாம், யூரோப்பா நாடுகள், அமெரிக்கா, கனடா, இந்த நாடுகள் இருக்கிற எல்லா உதவி செய்யற நிறுவனங்கள் எல்லாம், அது பாதிக்கப்பட்ட நாடுகள் இலங்கை, இந்தியா, இந்தோனேஷியா, மற்ற நாடுகள் எல்லாத்துக்கும் அவர்கள் உதவி செய்தார்கள். இஸ்லாமியில தேசம் அழிந்திருக்கு. 300,000 கொள்ளை கொண்டு போற எத்தனை பிள்ளைகளை, தாயை, தகப்பனை இழந்து பருத வைத்திருக்கிறார். எத்தனை ஊழியரோட பிள்ளைகள் இழந்து பருத வைத்திருக்கிறார். இதெல்லாம் நடந்த போது மற்ற நாடுகள் இவர்களுக்கு எல்லா வகையிலும் எல்லா விதத்திலும் உதவி செய்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து இறக வரையிலே எல்லா நாடுகளும் ஒரே நேரத்திலே நடப்பதால் ஒரு நாட்டுக்கு ஒரு நாடு உதவி செய்ய முடியாத நிலை இருக்கும். ஏனென்றால் எங்கேயும் கூக்குற, எங்கேயும் பரிதாபம், எங்கேயும் ஒரே குழப்பம், ஆக்சிடென்ட்களுக்கு தேவையற்ற காரியங்கள் நடக்கும். ஆகவே ஏனென்று சொன்னால் மனவாட்டி சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது இந்த பூமியிலிருந்து பரிசுத்த ஆவியானவரும் எடுத்துக்கொள்ளப்பட்டுவார். ஆவியானவர் இருக்க மாட்டார். கிருபையின் காலம் முடிந்து விடும். ஆண்டவரை சொல்லிதான் அது உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம் என்று சொல்லப்படுது. ஆனால் தானியேலுக்கு வரும்போது இக்கட்டு காலம் என்று சொல்லப்பட்டது. ஆகவே பரிசுத்த ஆவியானவரும் சபையும் உண்மையாய் அவருக்கு வாழ்ந்த எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட்ட விதத்தில் மற்றெல்லாம் கைவிடப்பட்டு அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு முத்திரை கூடப்பட வேண்டிய இன்னமேலே இந்த பூமி வரும். ஆகவே நாங்கள் இன்றைக்கு இருந்து ஜெபிக்கிறோம். நாங்கள் நினைக்கிறோம் ஜெபிக்காமல், வேதத்தை வாசிக்காமல், தேவ வாக்கியின்படி நடக்காமல் கடைசி வரையும் பரலோகம் போகும் என்பதை நீங்கள் கனவு கூட நினைக்காது. கடைசி வரைய முடியாது. என்றால் அந்த அந்தி கண்ணிகளை குறித்து ஆண்டவர் ஓமையா சொல்லி வைத்திருக்கார். புத்தி உள்ள கண்ணிகள், புத்தி உள்ள மனுஷன் இதில் கத்துக்கிறான். இங்கே 5 கைவிடப்படார்கள், அநேகர் கைவிடப்படுவார்கள் என்று மத்தியிலே பார்த்தார். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2 வருகையிலே மிகத்திலே 3 சம்பவங்கள் நடக்கும். அதை யாரார் எடுத்துக்கொள்ளப்படுவார் என்று பார்த்தோம். இங்கே பார்க்கும்போது இந்த பூமியிலே நடக்கிற அநேக குழப்ப நிலை இன்னும் அதிகமாக இருக்கிறது. அநேக காரியங்கள் இந்த பூமியிலே நடக்கும். பரபரப்பு இப்படியான காரியங்கள் நடந்து அறிவிச்சு கொண்டு எல்லா காரியங்கள் நடக்கும். எல்லா இடத்திலும் சம்பவம் நடக்கிறார். ஒரு நாட்டுக்கு ஒரு நாடு உதவி செய்ய முடியாது நிலைமையிலே பரிதவித்து தத்தெடுத்துக் கொண்டோம். ஆனால் அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டவர் இயேசு கிறிஸ்துவோட கூட இருந்து சந்தோஷமா இருப்பார். எங்களுக்கு எப்போதும் அவரோடு கூட இருப்பார். ஆகவே சோழனை சோரையே, இன்றைக்கு இந்த பூமியிலே சம்பவிக்கிற போற காரியங்கள் இவையெல்லாம். ஆனால் நீ எந்த லிஸ்ட்ல சேர விரும்புகிறாய்? 5 புத்தியுள்ள கண்ணிகளை சேர விரும்புகிறாயா, அல்ல மற்ற 5 கண்ணிகளை போல இருக்க போகிறாய், அல்லது 5 தாளந்து, 2 தாளந்து, 1 தாளந்து கொடுத்த, 1 தாளந்து பெற்றவன் துவைத்து வைத்தது போல நாங்கள் துவைத்து வைப்போம்னால் அங்கே அழகையும் கற்படுத்தும் உள்ளது எல்லாம் அவனுக்கு உள்ளதும் பிடுங்கப்படும். அவர் தேவன் தந்த நாள் கிருபையும் காலம் உங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கோ தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிறதுக்கோ எந்த காரியத்திலும் இங்கு தடையில்லை. முஸ்லிம் நாட்டில் தடை இருக்கு, சைனாவிலே தடை இருக்கு, ஆனால் அண்டர் கிரவுண்ட்லேயே சபைகள் இன்றைக்கு சைனாவிலே எக்கச்சக்கமாக விளாது. சவுதியிலே ஆராதிக்கிறார்கள், குடிக்க களத்தை விட்டு கையை விட்டுவார்கள். அப்படி இருந்து நீ நம்மளை பராமரிக்காமல் இருக்கிறார்கள். அவருடைய வருகையில் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்ற ஒரு காரியத்தை இந்த நாட்டில இப்படியான ஒரு சூழ்நிலை வாழுகிற நாங்கள் என்ன காரியத்தை நாங்கள் இன்றைக்கு சொல்லி வந்திருக்கிறோம். அவர் வருக வருமானால் நான் கைவிடப்படுவனால் எங்களை போல பரிதாபிக்கக்கூடிய ஒருவரும் இருக்க முடியாது. எத்தனை இழிவு பேச்சுக்களுக்கு நாங்கள் ஆளாக வேண்டும், அவர்களோடு கூட நாங்கள் நரகத்துக்கு போக வேண்டுமே. இயேசுவே தெய்வம், இயேசுவே இரட்சகர், இயேசுவே மீட்பர், அவர் உங்கள் பாவங்களை சுமந்து அவர் மீண்டும் வரப்போகிறார் என்று சொல்லி செய்த நாங்களே கைவிடப்பட்டு போவோமானால் எவ்வளவு பரிதாபம் சொல்லுங்கள் பாப்போம். அந்த நிலைமைக்கு நாங்கள் ஆளாகக்கூடாது. ஆகவே அறிந்து கொள்றது மாத்திரமில்ல, அப்படியா நாம் நடக்க வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும், செபிக்க வேண்டும், அது வேத வார்த்தையின்படி நாங்கள் நடக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது விழிச்சிருங்கள், விழித்திருங்கள். நான் பத்து கண்ணிகள் அந்த காட்டு அந்த கண்ணோட அந்த கூட நித்திரதம் கொண்டாங்க, ஆனால் அவர் வரும்போது அவர்கள் ஆய்ச்சப்படுத்தார், அவர் ஆய்ச்சம் இருந்தபடியா எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள், கதவம் அடைக்கப்பட்டது. உங்களை அறியேன் எவ்வளவு பரிதாபம். நான் ஒருவரும் ஒருவரும் விடுபடக்கூடாது என்றான் எனக்கு ஆசை. ஜெபசமத்தில் ஒரு விஷயம் நாங்கள் உள்ள நினைப்போம்,